Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे
मन की आंखों से हर पल ही तुझको देखूं मन की आंखों से हर पल ही तुझको
ஒன்பது பத்து 2016 ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா மதுபன். முரளி கொடுக்கப்பட்டது 23/11/1981. துறவின் துறவு. இன்று பாப் தாதா யாரை சந்திக்க வந்திருக்கிறார்? என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்று பல கரங்களை கொண்டுள்ள தந்தை தனது கரங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அதாவது அவர் சதா ஒத்துழைப்பவர்களாக இருக்கும் தனது குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். தந்தையின் பணியில் அவரின் வலது கரங்களாக ஒத்துழைக்கும் சதா என்றும் தயாராக இருக்கும் பல ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். பாப் தாதா சமிஜ்ஞைகளினூடாக வழிகாட்டலை வழங்கியதுமே வலது கரங்கள் விசேடமான கரங்கள். கீழ்ப்படிவான குழந்தைகள் எப்போதும் ஆமாம் பாபா நாம் என்றும் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆஹா குழந்தைகளே என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளும் ஆமாம் பாபா என்று கூறுகிறார்கள். தந்தை இத்தகைய விசேடமான கரங்களை பார்க்கிறார். அவர் விசேடமான கரங்களாக விளங்கும் குழந்தைகளின் இந்த ஒளியை எங்கும் செவிமடுக்கிறார். ஆஜி பாபா, இப்போதே பாபா, உள்ளேன் பாபா, குழந்தைகளின் இனிமையான ஒலிகள் பாப் தாதாவை வந்தடைகின்றன. தந்தை எப்போதும் இத்தகைய குழந்தைகளை தனது விசேடமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள், தனது தகுதி வாய்ந்த குழந்தைகள், உலகின் அலங்காரமாக விளங்கும் தனது குழந்தைகள், மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவர்கள், மாஸ்டர் ஆசீர்வாதங்களை அருளும் குழந்தைகள் என்று அழைக்கிறார். இன்று பாப் தாதா இத்தகைய குழந்தைகளின் பெயர் பட்டியலை தயாராக்குகிறார். பாபா இந்த மணி மாலையில் எவ்வளவற்றை தயாரித்து விட்டார்? அது சிறியதொரு மாலையா அல்லது பெரிய மாலையா? அந்த மாலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன இலக்கத்தை பெறுவீர்கள்? பாபா மாலையின் இறுதி நிலையை பற்றி பேசவில்லை. தற்சமயம் இத்தகைய வலது கரங்கள் ஆகியிருக்கும் உங்களின் எண்ணிக்கையை கொண்டு ஒரு மாலையை பாபா செய்கிறார். உங்களால் இலகுவாக தற்சமயத்திற்குரிய உங்களுடைய சொந்த இலக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? மாலையில் ஒவ்வொருவரின் இலக்கத்தையும் சோதித்து தந்தை பிரம்மா விசேடமாக ஒன்றை கூறினார். அவர் எதை கூறியிருப்பார்? இன்று விசேடமான தலைப்பு வலது கரங்களை பற்றியது, ஒத்துழைப்பை பற்றியதாகும். ஒத்துழைப்பு என்று தலைப்பை கருத்தில் கொள்ளும் போது, வீட்டில் தமது குடும்பங்களுடன் வசித்தாலும் அப்பாற்பட்டிருக்கும் மனோபாவத்தை கொண்டிருப்பவர்களை, அனைவருடனும் தொடர்பில் இருந்தாலும் சதா தமது ஆன்மீக தொடர்பாடலில் கவனம் செலுத்துபவர்களை பாபா பார்த்தார். பற்றற்றும் தந்தையிடம் அன்பாகவும் இருக்கும் சூழலின் நெருப்பின் வெப்பத்தில் எந்தவித பாதிப்பிற்கும் அப்பாற்பட்டிருக்கும் விசேடமான குழந்தைகளின் சிறப்பியல்பை பாபா பார்த்தார். நெருப்பினால் பாதிக்கப்படாத இத்தகைய குழந்தைகளை பாப் தாதா கண்டார். இன்று தமது லௌகீக வாழ்க்கையில் ஆன்மீக பாகங்களை நடிக்கும் இரட்டை நடிகர்களாக விளங்கும் குழந்தைகளை பாபா புகழ்கிறார். இரட்டை நடிகர்களாக விளங்கும் சில குழந்தைகளின் ஒரு சிறப்பியல்பு கவர்ச்சியில் இருந்து விடுபட்டிருத்தல் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் நல்ல வருமானத்தை கொண்டிருந்தாலும் தமது சௌகரியத்துக்கு தேவைப்படும் வசதிகள் எவையோ அவற்றை பெறக்கூடிய பணவசதி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக மிகவும் எளிமையாக வாழ்ந்தார்கள், உண்டார்கள். குறிப்பாக அவர்கள் முதலில் ஒரு பங்கை ஆன்மீக சேவைக்காக வழங்கியிருக்கிறார்கள். தமது ஸ்லௌகீக வேலை இல்லறம், உறவுகள், தொடர்புகள் என அனைத்துக்குமான தமது பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். எவ்வாறாயினும் பரந்த எல்லையற்ற புத்திகளை கொண்டிருப்பதனால் அவர்கள் எவரையும் குழப்பத்துக்கு உள்ளாக்குவதில்லை. ஆனால் தெய்வீக வருமானத்தை சேமிக்கும் இரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகல இரகசியங்களையும் புரிந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் விசேடமான பங்கை வழங்குகிறார்கள். கோபிகைகளும் எந்த சிறப்பியல்பில் சளைத்தவர்கள் அல்ல. தமது லௌகீக வாழ்க்கையில் அரை பங்காளிகள் என்று அழைக்கப்பட்டாலும் தந்தையுடன் பேரம் ஒன்றை செய்வதில் முழு பங்காளிகளாக விளங்கும் மறைமுகமான கோபிகைகள் இருக்கிறார்கள். இத்தகைய உண்மையான, நேர்மையான, பெருந்தன்மையான இதயங்களை கொண்டுள்ள கோபிகைகளும் பாண்டவர்களும் இருக்கிறார்கள். இன்று பாபா இத்தகைய குழந்தைகளின் பட்டியலை தயாரிக்கிறார் என்று உங்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் மிகவும் சிக்கனமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக பணிகளில் அனைத்தையும் உபயோகிப்பதில் பெருந்தன்மையுடன் இருக்கிறார்கள். அவர்கள் தமது ஓய்வு நேரத்தை ஓய்வெடுப்பதற்காக உபயோகிப்பதில்லை. அவர்களின் பௌதீக செல்வ கணக்கில் 75% ஆன்மீக பணிக்காக அவர்கள் உபயோகிக்கிறார்கள். எஞ்சியதை தமது லௌகீக பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பேரளவில் பயன்படுத்துகிறார்கள். இத்தகைய துறவி குழந்தைகள் நிலையான அழியாத பாக்கியத்தை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இத்தகைய புத்திசாலித்தனமான யுக்தியான முறையில் தமது பாகங்களை நடிப்பவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இல்லை. அவர்களை உங்களுடைய விரல்களால் எண்ணிவிட முடியும். எவ்வாறாயினும் இரட்டை நடிகர்களாக விளங்கும் விசேடமான ஆத்மாக்களின் புகழ் நிச்சயமாக குறிப்பிடப்படுகிறது. அனைத்தையும் செய்யும் இரண்டாம் இலக்க குழந்தைகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இரண்டாம் இலக்கத்தையே கோரினார்கள். மறைமுகமான தானமே மகத்தான தானம் என்று கூறப்படுகிறது. மகாதானத்தின் சிறப்பியல்பானது எதையும் துறந்த உணர்வையும் துரத்தலாகும். மேன்மையான செயலுக்காக பெறப்படும் நடைமுறையான உடனடி பலனானது அனைவராலும் புகழப்படுதலாகும். சேவையாளர்கள் மேன்மையான புகழ் என்ற ஆசனத்தை பெறுகிறார்கள். அவர்கள் மரியாதை மற்றும் அந்தஸ்து என்ற ஆசனத்தை பெறுகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அந்த வெற்றியை பெறுகிறார்கள். ஆனால் அந்த வெற்றிகள் அனைத்தும் அந்த பாதையில் ஓரடி மட்டுமேயாகும். அது இறுதி இலக்கு அல்ல. எனவே அதை துறந்தவர்கள் ஆகுங்கள். அதன் மூலம் பாக்கியசாலிகளாகுங்கள். இதுவே மகத்தான துறவியாக இருத்தல் எனப்படுகிறது. நீங்கள் எதையாவது செய்து அதன் பழத்தை உடனடியாகவே உண்டால் நீங்கள் எதையும் சேமிக்க மாட்டீர்கள். சங்கம யுகம் உடனடி பலனை பெறுகின்ற யுகமாக இருப்பதனால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய செயல்களின் நடைமுறை பலனாக தற்காலிக வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் அனாதியான சட்டத்திற்கு ஏற்ப உங்களுடைய வெகுமதியை பெற போகிறீர்கள். ஆனால் சங்கம யுகம் ஆசீர்வதிக்கப்பட்ட யுகமாகும். நீங்கள் எதையாவது செய்த உடனேயே அதன் பலனை பெறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த பழத்தை உடனடியாகவே உண்ணக்கூடாது. அதை புனித பிரசாதமாக கருதி அனைவருக்கும் பகிர்ந்தளியுங்கள். அல்லது அதை தந்தைக்கு போக்காக படையுங்கள். நீங்கள் ஒன்றுக்காக பல மில்லியன் மடங்கினை சேமிப்பீர்கள். எனவே இந்த பேரத்தை செய்வதில் கெட்டிக்காரராகுங்கள். இதில் கள்ளங்கபடமற்றவர் ஆகாதீர்கள். இதை செவி மடுத்தீர்களா? இவர்களே இரண்டாம் இலக்கத்தவராவார்கள். அச்சா, நீங்கள் மூன்றாம் இலக்கத்தவர்களை பற்றி செவி மடுக்க விரும்புகிறீர்களா? மூன்றாம் இலக்கத்தவர் சேவையில் மிக சிறிதளவே ஒத்துழைப்பார்கள். எனினும் முதலாம் இலக்கத்தவர்களின் அதே ஆசனத்தை கோரவே விரும்புகிறார்கள். அவர்கள் சகல பொக்கிஷங்களையும் தமது சொந்த சௌகரியத்திற்காகவே அதிகளவில் உபயோகிக்கிறார்கள். முதலாம் இலக்கத்தவர்கள் சிக்கனமானவர்களும் ஒரே ஒருவருக்கே சொந்தமானவர்களும் ஏக்நாமி ஆவார்கள். இரண்டாம் இலக்கத்தவர்கள் சம்பாதித்து உண்பவர்களாவார்கள். மூன்றாம் இலக்கத்தவர்கள் மிக சிறிதளவே சம்பாதித்து அதிகளவில் உண்பவர்களாவார்கள். அவர்களே மற்றவர்களின் வருமானத்திலும் உண்பவர்கள். அது வரும், அவர்கள் அதை உண்பார்கள். துறவி குழந்தைகள் மேன்மையான ஆத்மாவின் பாக்கியத்தின் பங்கை துறவி குழந்தைகளின் புலப்படும் பலனையும் சகல பேறுகளையும் துறப்பார்கள். ஆனால் மூன்றாம் இலக்க குழந்தைகள் எந்த பங்கையும் தமக்கே எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தாங்களே அதை சம்பாதிப்பதில்லை, ஆனால் அதை உண்பவர்களாகவே இருக்கிறார்கள். இதனாலேயே முதலாம் இலக்க குழந்தைகளே எந்தவிதமான சுமையையும் நீக்குபவர்கள் ஆவார்கள். ஆனால் மற்றவர்களோ தமது சொந்த சுமையை அதிகரிப்பவர்கள் ஆவார்கள். இதற்கு காரணம் அவர்கள் தமது சொந்த முயற்சிகளினூடாக சம்பாதித்த வருமானத்தில் இருந்து உண்பதில்லை. இந்த முறையில் சதா உண்ணும் பருகும் ஆத்மாக்களை பாபா கண்டார். இப்போது மூன்று இலக்கங்களை பற்றியும் நீங்கள் செவிமடுத்தீர்களா? இப்போது உங்களையே கேட்டு பாருங்கள், நான் எந்த வகையை சார்ந்தவன்? அச்சா, எவ்வாறாயினும் இன்றைய இதயபூர்வமான சம்பாஷணையில் தமது குடும்பங்களுடன் சிக்கனமாகவும் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்கும் குழந்தைகளை பாபா சதா புகழ்ந்தார். அச்சா, சதா ஆமாம் பாபா, நான் பிரச்சன்னமாக இருக்கிறேன் பாபா என்று கூறுபவர்களுக்கும் எதையும் துறந்த உணர்வை துறந்து மற்றவர்களையும் பாக்கியசாலிகள் ஆக்குபவர்களுக்கும் எல்லா வேளையும் பாப்தாதாவுடன் மேன்மையான பேரத்தை பேசுபவர்களுக்கும் சதா தமது பொக்கிஷங்களை அனைத்தையும் சேவைக்காக உபயோகிப்பவர்களுக்கும் மகத்தான பங்கை கோரும் மறைமுகமான தானியாக விளங்கும் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் குறித்தாகட்டும். ராஜஸ்தானில் இருந்து வந்துள்ள குழுவிற்கு, அதாவது ஜெய்ப்பூர் குழுவிற்கு சேவையின் விரிவாக்கத்திற்காக விசேட சமிக்ஞைகளும் திட்டங்களும். நீங்கள் அரசர்களின் தேசமான ராஜஸ்தான் பிராந்தியத்தின் தலைநகரில் இருந்து வந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தலைநகரில் என்ன செய்கிறீர்கள்? இந்த வருடம் முழுவதும் என்ன புதுமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள்? மகத்தான யாத்திரை ஸ்தலத்திற்கு யாத்ரீகர் குழுக்களை நீங்கள் யாத்திரையாக அழைத்து வந்தீர்களா? பௌதீகமான யாத்திரைகளுக்கு செல்லும் மக்கள் புகையிரதங்களில் நிறைந்து வழிகிறார்கள். எனவே இந்த ராஜ்யத்தின் தலை நகரில் இருந்து வருகின்ற நீங்கள் அனைவரும் இந்த மகத்தான யாத்திரை ஸ்தலத்துக்கு எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? தலை நகரில் இருந்து பிரதான தலைமையகத்திற்கு எத்தனை பேரை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? பேருந்து ஒன்று முழுமையாக கொள்ளக்கூடிய மக்களை அழைத்து வந்தீர்களா? அல்லது ராஜஸ்தானில் யாத்ரீகர்கள் எவரும் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யாத்ரீகர்கள் இல்லையா, அல்லது வழிகாட்டிகள் இன்னமும் தயாராகவில்லையா? உங்களில் பலரும் வழிகாட்டிகளாக இருந்தால் யாத்ரீகர்கள் எத்தனை பேர் இருக்க வேண்டும்? எனவே நீங்கள் யாத்ரீகர்களை அழைத்து வருகிறீர்கள், அழைத்து வருவீர்களா, அல்லது நீங்கள் மட்டும் வருவீர்களா? இந்த வருடத்திற்காக அல்லது அடுத்த வருடத்திற்காக நீங்கள் நிகழ்ச்சியை தயாரிப்பீர்கள். அப்படித்தானே? அச்சா, நீங்கள் புதியதொரு திட்டத்தை செய்து விட்டீர்களா? ஜெய்ப்பூர் சர்வதேச இடமாக விளங்குவதனால் குறைந்தபட்சம் எவரும் இன்னமும் அடையாத இந்த சிறப்பியல்பை கொண்டு வாருங்கள். உங்களுடைய பிரதானமான இடத்தில் பெரியதொரு அழகான விளம்பர பலகை ஒன்றை போடுங்கள். உங்களால் இதையேனும் செய்ய முடியும் அல்லவா? மக்கள் நடந்து செல்லும் போது அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அந்த விளம்பர பலகை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். அதன் வடிவமைப்பு, எழுதப்பட்டிருக்கும் விடயங்களும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அதை பார்ப்பதற்கு அவர்களை தூண்டும்படியாக மிகவும் கவர்ச்சிகரமானதாக அமைய வேண்டும். அதில் எழுதப்பட்டிருக்கும் விடயங்கள் மக்கள் அதை வாசிக்கும் போது தாம் இதை பயிற்சி செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு நாமும் செல்ல வேண்டும் என்று அவர்கள் உணரும் வகையில் அமைய வேண்டும். அவர்கள் நடந்து செல்லும் போது அல்லது அதை கடந்து செல்லும் போது இந்த செய்தியை பெற வேண்டும். எனவே அந்த விளம்பர பலகையில் உங்களுடைய முகவரியும் விசேடமானதொரு அழைப்பும் இருக்க வேண்டும். ஒரு சில மகிழ்வூட்டும் வார்த்தைகளை எழுதுங்கள். அதன் பின்னர் பலரும் தொடர்ந்து செய்தியை பெறும் வகையில் அந்த பலகையை வடிவமைப்பதற்கு திட்டம் தீட்டுங்கள். பிரதானமான இடத்திற்காக ஏதாவது செலவு ஏற்படுமாக இருந்தால் அது பரவாயில்லை. எனவே இப்போது இதை பயிற்சி செய்யுங்கள். மக்கள் தமது விருப்பத்திற்கு மாறாகவும் அதன் பிரகாசத்தால் அதை நோக்கி ஈர்க்கப்படும் வகையில் புதியதொரு கண்டுபிடிப்பை உருவாக்குங்கள். அத்தகையதொரு திட்டத்தை செய்யுங்கள். அதில் உங்களுடைய முகவரியையும் தொலைபேசி இலக்கத்தையும் எழுதுங்கள். அதில் ஓர் அழைப்பும் இருக்க வேண்டும். அதன் பின்னர் யாராவதொரு விசேடமான ஆத்மா விழித்தெழுவார். அதிகளவில் மக்கள் வந்து போகும் இடங்களிலும் மக்களின் கவனத்தை கவரக்கூடிய இடங்களிலும் அதை போடுங்கள். மக்களால் அதை பார்க்காமல் இருக்க முடியாத அளவிற்கு அதை மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குங்கள். அச்சா, நீங்கள் வேறு என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நிச்சயமாக யாராவது ஒரு விசேடமான ஆத்மாவை யாத்திரையில் அழைத்து வர வேண்டும். இந்த இலக்கை வைத்திருங்கள். பேருந்து ஒன்றில் நிறைந்த வண்ணம் மக்களை உங்களால் கொண்டு வர முடியாதிருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் உங்களால் ஒன்று அல்லது இரண்டு பேரை கொண்டு வர முடியும். பலருக்கும் செய்தியை வழங்குவதற்கு கருவியாகக்கூடிய ஒரு விசேடமான ஆத்மாவை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சகல வசதிகளும் உள்ளன. எவ்வாறாயினும் எதையாவது செய்ய விரும்புபவர்கள் அதை செய்ய வேண்டும். அப்போதே அது இலகுவானதாகவும் ஒரு தடவை மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்தினாலும் அவர்களை மறக்காதீர்கள். அவர்களுடன் மீண்டும் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்காமல் இருப்பது என்பது சாத்தியமில்லை. இதில் முதல் அடி எடுத்து வைப்பவர்களை அருச்சுனர் ஆவார்கள். நான் எதையாவது செய்வதை மற்றவர்கள் பார்க்கும் போது அவர்களும் அதையே செய்வார்கள். அதன் பின்னர் என்ன நிகழும்? நான் இதை செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வீர்கள். அதன் பின்னர் அனைவரும் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். மற்றவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்காதீர்கள். ஆனால் நீங்கள் களத்தில் இறங்குங்கள். அச்சா, உங்களை பொறுத்தவரை நீங்கள் அனைவரும் ஓகேயாகவே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சேவையிலும் முதலாம் இலக்கத்தவராக வேண்டும். நீங்கள் சேவையிலும் முழுமையான மதிப்பெண்களை பெற வேண்டும். அச்சா, ஆசிரியர் குழு ஒன்றை சந்திக்கிறார். ஆசிரியருக்கு இரட்டை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்கள் பலருக்கும் பகிர்ந்தளிப்பதனால் இரட்டை வாய்ப்பை பெறுகிறீர்கள். ஆசிரியர் ஆகுவதெனில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக வாழ்பவர் என்று அர்த்தம். ஆசிரியரின் வாழ்க்கை சதா மற்றவர்களை கற்பிக்கும் வாழ்க்கையாகும். இது சுயத்திற்காக அன்றி மற்றவர்களின் சேவைக்காகவே ஆகும். மாஸ்டர் ஆசிரியராகவும் உண்மையான சேவையாளர்களாகவும் இருக்கும் இலக்கை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்கே ஆகும். அப்போது மாஸ்டர் ஆசிரியர்களும் சேவையாளர்களுமான நீங்கள் சதா வெற்றி சுரூபங்களாகுவீர்கள். நீங்கள் வாழ்வது சேவையாகும், நீங்கள் செயற்படுவது சேவையாகும், உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் அனைத்துமே சேவையாகும். சேவையாளர்கள் தமது ஒவ்வொரு நாளத்திலும் சேவைக்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள். ஒருவரின் ஒவ்வொரு நாளத்திலும் இரத்தம் பாயும் வரைக்கும் இவரின் உயிர் இருப்பதை போன்று சேவையாளர் என்றால் ஒவ்வொரு நாளத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் என்ற இரத்தத்தை கொண்டவராவார். நீங்கள் இத்தகைய சேவையாளர்கள் அல்லவா? நீங்கள் இரவு வணக்கம் என்று கூறினால் அது சேவை ஆகும். நீங்கள் காலை வணக்கம் என்று கூறினால் அதுவும் சேவையாகும். சுயத்திற்கான சேவை இயல்பாகவே அதில் அமிழ்ந்துள்ளது. எனவே இத்தகையவர்கள் உண்மையான சேவையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சேவையாளர்கள் என்ன வகையான கனவுகளை காண்பார்கள்? சேவைக்கான கனவுகள். அவர்கள் தொடர்ந்து தமது கனவுகளிலும் சேவை செய்வார்கள். நீங்கள் இவ்வாறானவர்கள் அல்லவா? சேவையாளர்கள் பாரியதொரு உயர்த்தியை பெறுகிறார்கள். நீங்கள் உலகின் பல்வகையான பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு ஜீவன் முக்திக்குரிய ஸ்திதியை பெறுகிறீர்கள். சேவையாளர் ஆகுவதனில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழுபவராவார். நீங்கள் எல்லைக்குட்பட்ட பொறுப்புகள் பலவற்றில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர்கள். ஆன்மீக பொறுப்புகள் தந்தையின் பொறுப்புகளேயாகும். எனவே நீங்களும் அவற்றில் இருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த சேவையை செய்து முன்னேற வேண்டும். நீங்கள் எந்த ஒரு பொறுப்பின் சுமைக்கும் உள்ளாகுவதில்லை. உங்களில் எவருக்காவது சுமை உள்ளதா? உங்களுடைய நிலையத்தின் சுமை உள்ளதா? உங்களுடைய நிலையத்தை நடாத்தும் சுமை உங்களுக்கு உள்ளதா? அப்படி இல்லைத்தானே? மேலதிகமாக மாணவர்களை எவ்வாறு வரவழைப்பது என்று அக்கறை உங்களுக்கு இல்லையே? எங்களுக்கு இருக்கிறது. எனவே அது ஒரு சுமை அல்லவா? எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் நிறுத்தினால் மட்டுமே உங்களால் வெற்றி நிறைந்தவராக முடியும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதால் அவர்கள் இயல்பாகவே அதிகரிப்பார்கள். நீங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறீர்கள் என்று உணர்வை கொண்டிருந்தால் அது அதிகரிக்காது. நீங்கள் தந்தையிடம் இந்த சுமையை வழங்கினால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே இதிலும் களைப்பற்றவர்களாக இருங்கள். நீங்கள் லேசாக இருக்கும் அளவிற்கு தொடர்ந்தோ நீங்கள் மேன்மை அடைவதுடன் சேவையும் மேன்மை அடையும். அதாவது நீங்கள் தொடர்ந்து அதிக அளவில் முன்னேறுவீர்கள். நான் என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் போது சுமை ஏற்பட்டு நீங்கள் கீழே வருவீர்கள். எனவே கவலையற்றவராக இருங்கள். இந்த சுமையில் இருந்தும் விடுபட்டிருங்கள். சதா நினைவின் போதையில் நிலைத்திருங்கள். சதா தந்தையுடன் ஒன்றிணைந்தவராக இருக்கும் சதா தந்தையுடன் ஒன்றிணைந்தவர்களாக இருங்கள். தந்தை உங்களுடன் ஒன்றிணைந்திருக்கும் போது சேவை எம்மாத்திரம்? அது ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது. நீங்கள் அனுபவசாலிகள் அல்லவா? ஆகவே ஆசிரியர்களான நீங்கள், சேவையாளர்களான நீங்கள் இந்த உயர்த்தியை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? நினைவில் இருந்து தொடர்ந்து பரவுங்கள். நீங்கள் சேவைக்கான கருவிகள் ஆவீர்கள். கரவனார் மற்றவர்களினூடாக செய்விப்பவர். கரவனஹார் மற்றவர்களின் ஊடாக செய்விப்பவர், அதை நிகழ செய்கிறார் என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் போது நீங்கள் லேசாகவும் வெற்றி சுரூபமாகவும் இருப்பீர்கள். ஏனெனில் தந்தை உங்களுடன் இருக்கும் போது வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளது. அச்சா, பாப்தாதா தனக்கு சமமாக இருப்பவர்களை காணும் போது சந்தோஷப்படுகிறார். நீங்கள் மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவர்கள் ஆவீர்கள். நீங்கள் பாக்கியத்தை அருள்பவரை நினைவு செய்து ஏனைய பலரின் பாக்கிய ரேகைகளை வரைகிறீர்கள். நீங்கள் எவ்வாறாயினும் சதா திருப்தியாக இருக்கிறீர்கள். எனவே இந்த கேள்வியை கேட்பதற்கான தேவை உள்ளதா? மாஸ்டர் ஆசிரியர்களிடம் இந்த கேள்வியை கேட்பது இகழ்வதாக அமையும் அல்லவா? நீங்கள் சதா திருப்தியாக இருக்கிறீர்கள், எப்போதும் திருப்தியாக இருப்பீர்கள். அச்சா, மகாராஷ்டிராவினதும் ராஜஸ்தானினதும் மேலாக்கல் முடிந்து விட்டனவா? இந்த நாட்கள் நாடகத்தின் சுருள்களில் பதிந்துள்ளன. அவை எப்போது மீண்டும் வரும்? ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் அதற்கே உரிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. சங்கம யுகம் முக்கியமான யுகம் ஆகும். அது மகத்தானவர்கள் ஆகுவதற்கு, மற்றவர்களை மகத்தானவர்கள் ஆக்குவதற்குமான யுகமாகும். எனவே சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது. சங்கம யுகத்தில் ஆசிரியராக சேவையாளர்களாக இருப்பதில் முக்கியத்துவம் உள்ளது. உங்களுடைய குடும்பத்தினருடன் வீட்டில் வசிக்கும் போது பற்றற்றவராக இருப்பதிலும் முக்கியத்துவம் உள்ளது. கோபிகைகளாகவும் பாண்டவர்களாகவும் இருப்பதிலும் முக்கியத்துவம் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கே உரிய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறாயினும் கருவி ஆசிரியர்களுக்கு மிக நல்லதொரு வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்கள் அல்லவா? அச்சா, ஓம் சாந்தி. ஆசீர்வாதம். தினமும் ஞான கருத்துக்களை மீட்டல் செய்வதன் மூலம் துன்பமற்ற பூமியின் சக்கரவர்த்திகளாகி தீர்வுகளின் சுரூபங்கள் ஆகுவீர்களாக. தினமும் ஞான கருத்துக்களை மீட்டல் செய்வதன் மூலம் துன்பமற்ற பூமியின் சக்கரவர்த்திகளாகி தீர்வுகளின் சுரூபங்கள் ஆகுவீர்களாக. தினமும் உங்களுடைய டைரிகளிலும் புத்திகளிலும் உள்ள ஞான கருத்துக்களை மீட்டல் செய்து அவற்றை உங்களுடைய நடைமுறை அனுபவ ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களால் எந்த வகையான பிரச்சனைகளும் ஒரு தீர்வை இலகுவாக கண்டுகொள்ள முடியும். ஒருபோதும் பிரச்சனைகள் என்ற பாறையை வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியலால் அடித்து உடைப்பதற்கு முயற்சி செய்வதில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். நாடகம் என்ற வார்த்தையின் விழிப்புணர்வுடன் உயரே பாய்ந்து முன்னேறி செல்லுங்கள். இந்த பழைய சம்ஸ்காரங்கள் உங்களின் வேலையாட்கள் ஆகும். ஆனால் நீங்கள் முதலில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சக்கரவர்த்தியாக வேண்டும். ஸ்லோகம். அனைவருக்கும் மரியாதை அளிப்பதனில் மரியாதையை பெற்றுக்கொள்வதாகும். ஓம் சாந்தி.